தேவன் தம்முடைய ஜனத்தை தம்முடைய திட்டமிட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே அவர் நம்மை அழைச்சிருக்கிறார். அந்த வாழ்க்கைக்கும் இந்த உலக வாழ்க்கைக்கும் ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கிறது. ஆனால் அந்த எதிராக இருக்கும் அந்த நிலைமையை தேவனுடைய ஜனம் அறியாமலும் அதை குறித்து ஆராயாமலும் இருக்கிறது. அதனாலே நாங்கள் உலகத்தார் எப்படி ஜீவிக்கிறார்களோ அவ்விதமாகவே ஜீவிக்கிறோம். தேவன் நம்மை குறைவு பட்ட ஜீவியத்துக்கு நம்மை அழைக்கவில்லை, பரிபூர்ண ஜீவனுக்கே அழைத்தார். எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக இருக்கும்படிக்கு நம்மை அழைத்திருக்கிறார். சகல ஊழியங்களிலும் நல்ல வேலைகளிலும் நாங்கள் பெருகும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். அதனாலே நமக்கு நிறைய செல்வமும் பொருட்களும் தேவனுடைய ராஜ்யம் பரவுவதற்கு தேவையான சகலதும் வாகனமும் வீடு வாசலும் எல்லாமே அவர் கொடுக்க தயாராக இருக்கிறார். ஏதேனின் கொடுத்த ஆசீர்வாதம் எல்லா இடத்துக்கும் அதில் இருந்து போகும்படிக்கு அது தேவனுடைய பரிபூர்ண சித்தமாக இருந்தது. தேவன் ஆதாமை தம்முடைய சாயலிலே ரூபத்திலே சிருஷ்டித்தார். பூமி சிருஷ்டிக்கப்பட்டது மனுஷனுக்காக, அவன் ஆளுகை செய்வதற்கு. பூமியின் சொந்தக்காரர் தேவன், ஆளும் பொறுப்பு மனுஷனுடையது. ஆனால் ஆதாம் அந்த ஆளுவதையும் சகலத்தையும் கீழ்ப்படுத்துவதையும் அதை கைவிட்டு ஏவாளின் சொல்லுக்கு கீழ்ப்படைத்தார். அதனாலே பூமியை ஆளும் அந்த அதிகாரமும் அந்த வல்லமையும், அதாவது வஞ்சிப்பான ஒரு வல்லமையும் சாத்தான் ஏற்கனவே இருந்த அவனுடைய கையிலே போனது. அதனாலே தான் இயேசுவோடு பேசும் பொழுது இவைகள் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது என்று சாத்தான் சொன்னான், லூக்கா 4 அதிகாரத்தில். ஆனால் ஆதாமை ஆசீர்வதித்து பலகி பெருங்கள் என்று சொன்னார். அதை நீங்கள் ஆதியாகமம் 1:29 நீங்கள் வாசிக்கலாம். 29 நீங்கள் வாசிக்கலாம். Be fruitful and multiply. 2:8 அவன் இருக்க வேண்டிய இடத்தை அவனுக்கு காண்பித்தார். ஏதேன் தோட்டத்தை அவர் சிருஷ்டித்து தாம் சிருஷ்டித்த மனுஷனை அந்த தோட்டத்திலே வைத்தார். அதை நீங்கள் அந்த 2:8 நீங்கள் வாசிக்கலாம். அந்த தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். சோ காட் ஹேட் த பிளேஸ் ஃபார் மேன். ஓகே, ஆல்ரைட். நவ 15 அதே அதிகாரத்திலே தேவனாய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். சோ அவனுக்கு 2 பொறுப்புகள், பண்படுத்தவும் காக்கவும். கஷ்டமான வேலை இருக்கவில்லை. ஒரு கஷ்டப்படுகிற வேலையோ சாப்பாட்டு உழைக்க வேண்டிய வேலையோ ஒன்றுமில்லை. இது தேவனுடைய ஆரம்ப திட்டம். அந்த திட்டத்தில் இருந்து அவர் மாறவே மாட்டார். இன்றைக்கு சில காரியங்களை இங்கே இருக்கிற பலர் நீங்கள் கேட்க போகிறீர்கள், இந்த செய்தியை வீடியோ மூலமாக அல்லது இன்டர்நெட் மூலமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆவியோடு, a teachable spirit, இல்லாவிட்டால் இது முரண்பாடான ஒரு செய்தியாக இருக்கும். ஆகையினாலே நீ ஜெபத்தோடு இதை நீ கேட்டுக்கொள். Revelation is progressive. வெளிப்படுத்துதல், அந்த வெளிச்சம் தொடர்ந்து அதிகமாகும் ஒரு காரியமாக இருக்கிறது. அது அவரது ராஜ்யத்திலே ஒரு காரியம். ஆதாமுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. எந்த கஷ்ட வேலையுமே இல்லை. எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுத்தார். சகலமும் அவர்களுக்கு நிறைவாக இருந்தது. அந்த 15வது வசனத்தில் எந்த துக்கமோ வருத்தமோ எதுவோ எந்த காரியமும் இல்லை. மனுஷன் கஷ்டப்பட்டு தன் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு உழைச்சி கஷ்டப்பட்டு பணம் சம்பாதித்து கஷ்டப்பட்டு அதை கொண்டு வந்து தன்னுடைய பில்ஸ் எல்லாம் கட்டி அந்த சம்பளத்தை எடுத்து ஜீவிக்கிற அந்த ஜீவியம் தேவனுடைய திட்டம் அல்ல. இங்கே எல்லாம் நிறைவாகவே இருந்தது. ஏய், அவன் தேவனுடைய பிரதிநிதி, அவன் தேவனுடைய மனுஷன். உலகத்தை ஆளும் அதிகாரத்தை தேவனிடத்திலே இருந்து பெற்றுக்கொண்டான். 3:17 ஆதாம் முரட்டாட்டம் பண்ணி, அதாவது ஏவாளின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து பூமியை ஆளும் அதிகாரத்தையும் சாத்தானுக்கு ஒப்புவித்து, அந்த நிலையிலே தேவன் வந்து அவர் சொன்ன வார்த்தைகள் 17வது வசனம், ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து சாப்பிட வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின மரத்தின் கனியை நீ சாப்பிட்டபடியினால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். உன் நிமித்தமாக பூமி சபிக்கப்பட்டிருக்கும். ஏன்? பாவத்தினால். சபிக்கப்பட்ட ஒரு பூமியிலே ஜீவிக்கிறோம் என்பதை அறிந்து கொள். அப்படி இருந்தும் இதிலே எவ்வளவு ஆசீர்வாதங்கள் என்பதை பார். என்ன அழகான காரியங்களை காண்கிறோம் என்பதை பார். உனக்கு விளக்கின மரத்தின் கனியை புசித்தபடியினாலே சாப்பிட்டபடியா பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடைய அதன் பலனை நீ சாப்பிடுவாய். மனிதன் பாவத்தினூடாக மனித குலம் அனைத்தும் ஏதோ வித்தியாசமான ஒரு வாழ்க்கை திட்டத்துக்குள்ளாய் நுழைகிறது. கவனமாய்கள். கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு மிகுந்த வருத்தத்தோட வேலைக்கு போய் வீட்டுக்கு வந்து வேலை செய்கிற சம்பளத்தில் ஜீவிக்கிற ஒவ்வொருவரும் கேள், அந்த வாழ்க்கைக்கு உன்னை தேவன் அழைக்கவில்லை. அதே நேரத்தில் நீ சோம்பேறியாக வீட்டில் இருக்கவும் அழைக்கவில்லை. ஒரு ஈசி சேரில் இப்படி உட்கார்ந்திருக்கவும் அழைக்கவில்லை. இங்கே போடப்பட்டிருக்கிறது, தேவன் சொல்கிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கஷ்டத்தோடு வருத்தப்பட்டு நீ உன் சாப்பாடை நீ சாப்பிடுவாய். அதாவது யூ வில் பி ஒர்க்கிங் ஃபார் ஃபுட். உணவுக்காக நீ வேலை செய்வாய். கஷ்டப்பட்டு வேலைக்கு போகாவிட்டால் சாப்பாடு இல்லை. இந்த நிலைமை தேவன் திட்டமிடவில்லை. தேவன் இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை கொடுக்கவும் இல்லை. ஆரம்ப காரியங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். தேவனுடைய திட்டத்திலே நாம் தொடர்ந்து சென்று அவருடைய காரியங்களை நிறைவேற்ற வேண்டுமானால், பிரதர், திஸ் இஸ் தி மெசேஜ் காட்ஸ் காலிங் அஸ் டு ஃபாலோ. நாங்கள் பின்பற்றும்படி கவனமாய் கேளுங்கள். இன் டாயில், துக்கத்தோடு நீ உன்னுடைய சாப்பாடை சாப்பிடுவாய். ஏன்? வேலை கஷ்டம். இன்றைக்கு எத்தனை பேருக்கு வேலை இல்லை, துக்கமா இல்லையா? எத்தனை பேருக்கு கஷ்டமான வேலை, எத்தனை பேருக்கு தூரமான வேலை, தூரமாய் போய் வர வேணும். ஏழி காலையில் மிகவும் இருட்டோடை போய் இருட்டோடை, இது வெளியிட ஊர்களில் மிக மிக முக்கியமாக கேட்க வேண்டிய ஒரு செய்தி. இங்கேயும் தான், பட் மோஸ்ட்லி பீப்புள் லிவிங் அப்ராட் தே ஆர் பாண்டேஜ் டு லேபர். வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு வேலை, ரெண்டு வேலை, மூன்று வேலை, சனிக்கிழமையிலே வேலை, ஞாயிறிலே வேலை, கஷ்டப்பட்டு உழைக்கிறார். ஏன்? சாப்பாடு வேணும், அதே நேரத்தில் பில்ஸ் கட்ட வேணும், வீட்டுக்கு வாடகை கட்ட வேணும், டெலிஃபோன் பில் கட்ட வேணும், அந்த இது கட்ட வேணும், இது கட்ட வேணும், எல்லாம் கொடுத்தால் அங்கே மிச்சம். அதே நேரத்தில் சாமான்களும் வாங்க வேணும். அரிய பேர் இதுதான் செய்வார்கள். உடனடியாக இன்னும் ஒரு வேலை தேடுவார்கள், ஒரு கிளீனிங் ஜாப், ஒரு பின் நேரத்தில் ஒரு 2 மணி நேரம் வேலை செய்ய. வேலை களைப்பாய் வந்து வீட்டுக்கு முடிந்து வந்து இப்படியான ஒரு களைப்படைந்த வருத்தமடைந்த ஒரு வாழ்க்கைக்கு தேவன் அழைக்கவே இல்லை. Suddenly today இருக்கிற அந்த கொஞ்ச நேரத்தில் இன்னும் கொஞ்சம் காசு உழைக்கலாம் என்று போட்டுக்கொண்டே இருப்பார்கள் நோட்டீஸ் அங்கு சொல்வார்கள் flyers. Earn a little more money, earn a little more dollars in your leisure time. தேவன் அந்த வாழ்க்கையை அழைக்கவில்லை. எபிரிய பாஷையிலே அந்த வருத்தப்பட்டு என்று சொல்றதுக்கு இஷ்டபான் ISTABON misery or sorrow, கஷ்டம் அல்லது துக்கம், அதுதான் அதனுடைய மொழிபெயர்ப்பு. தேவன் சொன்னார் நீ துக்கத்தோடு உன் சாப்பாடை சாப்பிடுவாய். இதுக்குள்ள இருக்கிறோமே எத்தனை பேர் இதை கேட்கிறாக்களும் துக்கத்தோடு சாப்பிடலாம், ஏக்கத்தோடு நாளைக்கு வேலைக்கு போகணும் அல்லது எனக்கு வேலை இல்லை நான் என்ன செய்வேன், வாடகை கட்டுறதுக்கு நான் என்ன செய்வேன், அந்த மார்கேஜ் கட்டு நான் என்ன செய்வேன், காருக்கு அந்த பிரீமியம் கட்டுறதுக்கு நான் என்ன செய்வேன். ஜபிக்கவும் தெரியாது, கர்த்தரையும் சரியாக ஆவியிலே அறிய முடியாது, அங்குமிங்குமாக ஓடுவார்கள், பதட்டம் அடைவார்கள். அதனாலே பலருக்கு வருத்தம், காரணம் இல்லாத நீரழிவு, காரணம் இல்லாத பிரஷர், ஆம் ஸ்ட்ரெஸ். வேலைக்கு போகும் வரைக்கும் வெளியூர்களிலே அன்றைக்கு வேலை உனக்கு இருக்கும் என்று தெரியாது. ஒரு சொல்வார்கள் கம்பெனி சரியாக டவுன் ஆக போகுது, ஐயால் உங்களுக்கு இன்றைக்கு இனி வேலை இல்லை வீட்டுக்கு போகலாம். உள்ளபடி சொல்லுகிறேன், போய் அங்கே உள்ளே போக மட்டும் சரியாது, உன் வேலை அங்கே இருக்கிறதா இல்லையாண்டு. என்ன விதமான ஒரு வாழ்க்கை, காலையிலே விழுந்து அடிச்சு ஓடுவார்கள். எத்தனையோ ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது காலையிலே தான். ஏன் பிள்ளை அங்கே விட வேணும், இதை இங்கே விட வேணும், அதை அந்த வேலையை பார்க்கணும், அதுக்கிடையில் போகிற வழியில் ஏதாவது சாண்ட்விச் வேண்ட வேணும், அதை எடுத்துக்கொண்டு போகிற காருக்குள்ளே இருந்து அதை சாப்பிட வேணும், பறந்து கொண்டு போவார்கள். இந்த ஜீவியத்துக்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ சொற்பம். தேவனிடத்தில் கேட்க மாட்டார்கள், நான் எப்படிப்பட்டதான் ஒரு வாழ்க்கை நான் ஜீவிக்க வேண்டும், நான் பிறந்தது ஏன், எனக்காக என்ன ஆண்டவரை வைத்திருக்கிறேன், இது என்ன ஒரு வாழ்க்கை, இது காலை எழுத்து பின்னேற மட்டும் ஒவ்வொரு கிழமை மாசம் மாசம் ஒவ்வொரு வருஷம் வருஷம் வேலை செய்து என்னத்தை கண்டோம், கையில் ஒண்ணுமே மிஞ்சதில்லை, கடைசியில் கடன்தொல்லையாக இருக்குது. எத்தனையோ தேவனுடைய ஜனம் கடன் எடுத்து ஜீவிக்குது, கிரெடிட் கார்டில் ஜீவிக்குது. வெளியூருக்கு போவார்கள், கிரெடிட் கார்டை கொடுப்பார்கள், அவன் கொடுப்பான் காசு, அதை கழிச்சு போட்டு இப்பொழுது அதை கட்டுவதற்கு இரவு பகலாக வேலை செய்ய வேணும். ஓ எஸ், இதுதான் மனிதனுடைய ஜீவியமாக இருக்கிறது. வெளிநாடுகளை குறித்தே பெரிய சோடிச்சு படம் போடாதே உன் மனதிலே, யாராவது படங்கள் அனுப்பினால் நான் சொல்றது உனக்கு விளங்குறதா, நீ தேவனிலே நிறைந்திருக்கிறாயா, நீ ராஜ்யத்தின் காரியங்களிலே நிறைந்திருக்கிறாயா, இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறாயா, தேவனுடைய வார்த்தையை வாஞ்சியாயிருக்கிறதா உன் இருதயத்திலே, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். ஐஸ்வர்யம் செல்வத்திலே நிறைந்து எப்படியாக தேவனுடைய திட்டத்திலே நீ ஜீவிக்கலாம் என்பது அறியாமல் நீ இருக்கலாம். அதற்காகத்தான் தேவன் இப்பொழுது பேசுகிறார். ஆண்டவடியினால் கவர வாய்க்கள் வருஷத்தோட நீ அதை சாப்பிடுவாய் என்று தேவன் ஏற்கனவே சொன்னது. மனித குலம் அனைத்தும் நாளாந்த மழும்பி வேலைக்கு போய், 103 சங்கீதம் சொல்ற மாதிரி 104 சங்கீதம், களைப்போட வீட்டுக்கு வந்து களைப்போட சாப்பிட்டு சரியான குடும்ப வாழ்க்கையும் இல்லை, மனைவியோட சரியா பேசுறதும் இல்லை, போதா குறைக்கு அங்க சண்டை இஞ்ச சண்டை, அதை என்ன செய்தா இதை என்ன செய்தா, அந்த காசு எப்படி போனது இந்த காசு எப்படி போனது, இன்னும் ஒரு ஜீவியம் குடும்பமாக சேர்ந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதில்லை. புருஷனுக்கு தெரியாது அவள் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாள், அவளுக்கு தெரியாது இவர சம்பளம் ஏதாண்டு, அவளுக்கு தெரியாது இவர சம்பளம் ஏதாண்டு, அது சொல்றதும் இல்லை வெளியில். நான் இதை வாங்கினேன், இதை வாங்கினேன், இந்த இருக்குது, அது காமனா இல்லை. ஆக பிள்ளை படுற நேரம் தான் ஒண்டா சேர்றது. அதுக்கு குறைச்சலே கிடையாது. மற்றதெல்லாம் பிரிவினை, 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 பிரிவினை. I am telling the truth. நான் உண்மையை சொல்லுகிறேன். ஏன் நீ வக்கப்படுகிறாய்? புதினமான காரியமா அல்ல? உனக்கு குழு குழுப்பாக இருக்கிறதா? உனக்கு விடுதலை தேவை. இந்த கஷ்டப்படும் நெருக்கப்படும் ஜீவியம் தேவனுடைய திட்டம் அல்ல. இட் இஸ் நாட். இது சாத்தானாலே மிகவும் திட்டமிடப்பட்டு ஏற்கனவே அவன் தயார் பண்ணி வைத்த ஒரே வாழ்க்கை போக்கு. இட் இஸ் த சிஸ்டம் ஆஃப் த வேர்ல்டு. கஷ்டப்பட்டு உழைப்பது, கஷ்டப்பட்டு வேலை செய்வது. பிரசங்கி 2:22, பிரசங்கியுடைய புத்தகம் 2:22 மனுஷன் சூரியனுக்கு கீழே படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களினாலும் அவனுக்கு பலன் என்ன? அவன் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறதுனாலே அவனுக்கு பலன் என்ன? வாட் இஸ் தி யூஸ்? அதுல மறுமொழி என்ன? ஒன்றுமில்லை. Nothing. ஒன்றுமில்லை. இந்த வெளிச்சம் யாருக்கு கிடைக்கும்? இதில் வாசித்து மாறும் பிரசங்கியினுடைய புத்தகத்தை. அதை தேடி, இதை தேடி, அதை கட்டி, இதை கட்டி, அந்த மண்டபத்தை கட்டி, இந்த ஸ்விம்மிங் பூலை கட்டி, பாடகர்களை வைத்து அப்படி இப்படி எல்லாம் செய்து கொண்டு தேவன் தனக்கு கொடுத்த ஞானத்திலே சொலமோன் பார்த்தானாம், என்ன பலன் இதனாலே? நான் விட்டுட்டு போனேன்டா, எந்த ஒரு முட்டாள் வந்து இதுகளை எல்லாத்தையும் அனுபவிக்க போறான். எல்லாமே வீண், சகலதும் வீண். அவனுக்கு வெளிச்சம் கிடைத்தது. நீ தேவனுக்காக என்ன செய்கிறாய் அதுதான் முக்கியம். கேள் கவனமாய். நீ வெளியூருக்கு போகலாம், இங்கே இருக்கலாம், நிறைய பணம் சம்பாதிக்கலாம், எல்லாவற்றையும் விட்டுத்தான் போவாய். தேவனுடைய திட்டமும் நிறைவேற்றாமல் போவாய். அந்த நேரம் வரும்பொழுது உனக்கு தெரியும், என் வாழ்க்கையை வீணாக்கினேன். அந்த நேரத்தில் அநேக நாட்களுக்கு அது தெரிய வராது. ஐ வேஸ்டட் மை டைம். தட்ஸ் ரைட். நவ 23, அவன் நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளது, அவன் வேலைகள் வருத்தம் உள்ளது, ராத்திரியிலும் அவன் மனதுக்கு இளைப்பாறுதலில்லை, இதுவும் மாயையே. அவன் வேலைகள் எல்லாம் அலுப்புள்ளது. பார்த்தீர்களா? 6:7 மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம், கஷ்டம் எல்லாம் அவன் வாய்க்காகத்தானே, அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை. எல்லாம் சாப்பாட்டுக்கு தான். பிட்டந்து கஷ்டப்பட்டு வேலை செய்து தேவன் சொல்லுகிறார், சாப்பாடுக்காக கஷ்டப்படுகிறது உலகம். எந்த ஒரு கஷ்டத்தையும் நான் ஆதாமுக்கு கொடுக்கவில்லை. என்னுடைய ராஜ்யத்திலே அந்த கஷ்டமான பகுதி இல்லை. சரியாக வேத வாக்கியங்களை அறிந்து கொள். நாங்கள் உலகத்திலே பார்க்கிறோம், எல்லாம் வேலை கொடுக்கிறார்கள் இல்லையா? தட்ஸ் நாட் நார்மல் பிரதர், தட் இஸ் நாட் நார்மல். காலையில் எழுந்து நீ சம்பளத்துக்காக வேலை கொடுப்பது தேவனுடைய வாழ்க்கை அல்ல. சாப்பாட்டுக்காக வேலை கோடுறது தேவனுடைய வாழ்க்கை அல்ல. பில்ஸ் கட்ட வேண்டும் என்று வேலை செய்கிறது தேவனுடைய வாழ்க்கை அல்ல. இன்றைக்கு தேவன் உனக்கு இந்த வெளிச்சத்தை போடட்டும், உன் வாழ்க்கை மாறிப்போம். அதனால் தான் இயேசு சொன்னார், வந்ததும் அவர் வந்தது சொன்னால் மனம் திரும்புங்கள், ரிபென்ட். ஏன்? தேவனுடைய ராஜ்யம் வித்தியாசமாக இயங்குகிறது. ஆதாம் தேவனுடைய ராஜ்யத்தில் இயங்கும் பொழுது என்ன கஷ்டமும் இல்லை, எந்த வேலையும் இல்லை, நோ நத்திங், ஒரு வருத்தமும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் பாவத்துக்கு பிறகு வந்த காரியம். ஆனாலும் தேவன் அதனுடைய ரகசியத்தை நமக்கு அறிவிக்கிறார். உங்களை பழைய நிலைக்கு நான் கொண்டு போக விரும்புகிறேன். அதற்காகவே அவர் திட்டமிட்டு காரியங்களை நடப்பித்தார். தேவனுடைய வார்த்தையில் இருந்து நாம் அதை அறிந்து கொள்ளலாம். 90வது சங்கீதத்தை தேடுங்கள், சாம் 90, அதில் 10 வசனத்தை பாருங்கள். தேவனுடைய ஜனம் தேவ திட்டத்தை விட்டு வலுவிலகி போன நேரத்திலே அவர்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை பாருங்கள். அவர் கொடுக்காத ஒரு வாழ்க்கை. எங்கள் வாழ்நாட்கள் 70 பலத்தின் மிகுதியால் 80 இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமும். ஆமே. தேவன் ஆதாமுக்கு பாவத்துக்கு பிறகு கூறிய வார்த்தைகள் பாத்தீங்களா? இத்தனை பேர் உங்களுக்கு தெரியும், இவ்வளவுதான் வேலை செய்தேன் பிரதர், என்னவெல்லாம் பாடுபடுறேன், கோழி வளர்க்குறேன், அப்படி சொல்லப்படி என் காசு தங்குதே இல்லை பிரதர், சஞ்சலமும் சுக்கமுமா இருக்குது, நான் என்ன செய்ய போதா குறைக்கு, நான் ஒரு விதவை, அல்லது எனக்கு ஐயோ எனக்கு அது படிக்க தெரியாது, ஒன்றும் தெரியாது, நான் என்ன செய்ய, தேவனவே இப்படியா என்னை அழைத்தார், இல்லை உன்னை அந்த நிலைமையிலே அழைக்கவில்லை, அந்த குறைவுபட்ட நிலையில நீ இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. அவ்விதமாய் நீ பணத்துக்காக உணவுக்காக கஷ்டப்படுவது தேவனுடைய சட்டம் அல்ல. நோ, இதை அறிந்தார்தான் சகோதரர்களே நாங்கள் அதிலே இருந்து விலகலாம. அதிலே இருக்க விரும்பியவர்கள் அதிலேயே இருக்கலாம். எனக்கு உள்ளது காணும், கொஞ்சம் மட்டுமட்ட நான் என்னுடைய வாழ்க்கையை குடும்பத்தை நான் மேனேஜ் பண்ணுவேன், தேவன் ஒன்றுமே செய்ய மாட்டார். ஸ்டே தேர், தட்ஸ் ஆல். Just stay there. அதின் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. எப்படி கடந்து போகிறது? இது ஒரு வருடம் நமக்கு கடந்து போகிறது. எவ்வளவு சீக்கிரமாய் போகிறது என்பதை பார். அது கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். That means we just finish our days and die. நாட்களை முடித்து நாங்களும் இந்த உலகத்தை விட்டு போகிறோம். அதனாலே இதோ பார் 12வது வசனம், நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரலாம். ஆண்டவரே, நாட்கள் எவ்வளவு சீக்கிரமாய் முடிகிறது, இனிமேல் இன்னும் ஒரு தடவை இந்த வருடம் எனக்கு கிடைக்காது, நான் அடுத்த வருடத்திலும் கனி கொடுக்காத ஒரு பிள்ளையாக இருக்க விரும்பவில்லை, எனக்கு உதவி செய்யும். அந்த ஞானத்தை எனக்கு தாரும் என்று நீயாக தனியாக நீ ஜெபம் பண்ணினால் ஆண்டவர் நிச்சயமாக ஆவியானவர் உனக்கு அதை கொடுப்பார். Then you will know why you are living. You will make use of your time. உன் நேரத்தை அதற்காகவே செலவழிப்பாய். Time is very important, brothers. நேரம் மிக மிக முக்கியம். Don't waste your time. You will never get it back. நீ அதை திரும்ப எடுக்க மாட்டாய். ஒரு காரியம் எந்த நேரத்திலும் எப்பயா இருந்தாலும் சரி, நமக்காக காத்திருக்காது. அதுதான் நேரம். It will never wait for us. Now, so make use of your time. Now, இப்பொழுது பாவத்துக்கு பிறகு இவ்விதமான ஒரு நிலை மனித குலத்துக்கு ஏற்பட்டதானால் தேவன் சலமோனுக்கு கொடுத்த ஞானத்தினாலே அந்த நீதிமொழிக்கு 10:22 வசனத்திலே நீதிமொழிகள் 10:22 கர்த்தரின் ஆசீர்வாதமே ஆசீர்வாதங்கள் என்று போடப்படவில்லை. The blessing of the Lord. கர்த்தருடைய ஆசீர்வாதமே செல்வத்தை தரும். நான் அன்றைக்கு சொன்னேன், ஐஸ்வர்யம் என்று சொல்லும் பொழுது பணம் மட்டுமல்ல, எல்லாமே. அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு விடுதலையை தரும். அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு குணமாக்குதலை தரும். அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு நிறைவை தரும். அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு பணத்தை தரும். அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு ஒரு வாகனத்தை தரும். The blessing of the Lord. அதுக்குள் யாவும் அடங்கி இருக்கிறது. அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு பரிசுத்தாவியானுடைய நிறைவை தரும். அவருடைய ஆசீர்வாதம் அவருடைய வார்த்தையின் அந்த வெளிச்சத்தை கூடுதலாய் கொடுத்து கொண்டு போவோம். இட் இஸ் த பிளஸ்ஸிங் ஆஃப் த லார்ட். அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு நிறைய உணவை ஆண்டவர் கொடுப்பார். எதற்காக நிறைவான உணவு? நான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக. அதற்காகத்தான் உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றப் போகிறார். உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இதுதான் ஆண்டவருடைய திட்டம். முழுவதும் முழு பலத்தையும் முழு நாளும் வேலை செய்து கஷ்டமா வந்து படுத்தி, அதுக்கப்புறம் ஒரு தேவனுடைய ராஜ்யத்தில் ஈடுபடாமல், உபவாச கூட்டத்தை கலந்து கொள்ளாமல், நீ தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஜெபம் பண்ணாமல், உன் குடும்பத்தோடு சேர்ந்து ஜெபம் பண்ணாமல், களைப்போடு வந்து களைப்போடு ஓடி, ஒரு மாதம் கழிஞ்சு, ஒரு வருஷம் கழிஞ்சு, அஞ்சு வருஷம் கழிஞ்சு இப்படியா ஜீவித்து நீ மறித்து போவது தேவனுடைய திட்டம் அல்ல, சாத்தானின் வாழ்க்கை போக்கு. ஒரு வேலை செய்யல, இரண்டைக்கும் வேலை செய்வார்கள். வெளியூர்லேயே அது அதிகமாக நடக்கும். ஏன் சொல்லவா? அநேகமாக டபுள் பே, ரெண்டு மடங்கு காசு. இவர்கள் எதுக்கு வேலைக்கு போகிறார்கள் யாராவது சொல்லுவீர்களா? பணம். They leave the church and go. Oh yes. சிலர் இருக்கிறார்கள், எனக்கு டபுள் இல்லை, அஞ்சு மடங்கு தந்தாலும் நான் வரமாட்டேன். I got to be in the church. I got to worship the Lord. நான் வார்த்தையை கேட்க வேண்டும். நான் அவர் தனங்களுடைய பிரசன்னத்தில் நான் இருக்க வேண்டும். எனக்கு சொல்லுங்க, யார் மேலே தேவன் பிரியமாயிருப்பார்? எப்படிப்பட்டவர்கள் மேல்? That's right. நாங்கள் அங்கே தேடிக்கொள்றது. சோ 10:22 மிக தெளிவாக இங்கே கூறப்படுகிறது. தேவன் அப்படியாக செல்வத்தை கொடுக்கும் பொழுது அங்கே அதை ஒரு காரியம் பாருங்க, அதனோட அவர் வேதனையை கூட்டமாட்டார். இது ஏன் சொல்லுகிறார் தெரியுமா? ஆதாமுக்கு பிறகு, பாவத்துக்கு பிறகு வேதனை வேலையோடு கூட்டப்பட்டது. வேலை சக வேதனை. கூட்டமாட்டார் என்று இருக்குது, அதான் சக வேண்டன. வேலை சக கஷ்டம், வேலை சக துக்கம், வேதனை. காசு இல்லை, கடன் கட்ட வேணும், எனக்கு தெரியாத நேரத்தில் கடன் வாங்கிட்டேன், அடகு வைக்கிறதுக்கு மட்டுமே இல்லை, பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க வேணும், புருஷன் வேலைக்கு போகணும்னு போறான் இல்லை, அது அப்படி எப்படி நீ சந்தோஷமாக இருக்க முடியும்? இதோ தேவன் உனக்கு அறிவிக்கிறார், நான் உன்னை அந்த வாழ்க்கைக்கு அழைக்கவில்லை, வறுமையாயிருக்க அழைக்கவில்லை. நான் நகை எல்லாத்தையும் கலத்தி போட்டு பரிசுத்தம் என்று சொல்லி அது அப்படியான ஒரு ஜீவியத்தில் நான் உன்னை அழைக்கவில்லை. அது பரிசுத்தம் அல்ல. தேவன் அழைத்தது நிறைவான ஜீவியத்துக்கு, தேவன் அழைத்தது ஆசீர்வாதம் நிறைவுள்ள ஜீவியத்துக்கு, தேவன் அழைத்தது நாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு, அவருக்கு மகிமையை கொண்டு வர. நீ ஒழுக்கு வீட்டில் இருக்கும் பொழுது அது அவருக்கு மகிமையை கொண்டு வராது. மற்றவர்களுக்கு பார்வன் தேவன் அங்கே. ஓயா, அது அவருக்கு மகிமையை கொண்டு வராது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவை கொண்டு வரும், அதனோட அவர் துக்கத்தை கூட்டமாட்டார். இன்றைக்கு இந்த வார்த்தை உன் இருதயத்தில் இருக்கட்டும். விளங்கதா சொல்றது உங்களுக்கு? சோ இந்த வருத்தத்தோடு துக்கப்படுகிற இந்த வாழ்க்கை ஆதாமுக்கு பிறகு தொடங்கி அப்படியே தொடர்ந்து போனது. ஆபிரகாமை தேவன் அழைத்த பொழுது அதுல இருந்து தமக்கென்ற ஒரு ஜனத்தை தெரிவு செய்யவும், அவன் மூலமாக மேசியா நம்முடைய ஆண்டவராக இயேசுவை உலகத்துக்குள்ளே அனுப்பவும் அவர் திட்டமிட்டு அவனுக்கு சில காரியங்களை சொன்னார். அவரும் let him know his plans. உன்னை ஆசீர்வதிப்பே, நீ ஆசீர்வாதமாய் பாய், நீ உன் தேசத்தை விட்டு ஜனத்தை விட்டு உன் தாப்பன் விட்டு அறிவிட்டு புறப்பட. ஆபிரகாம் அதற்கு இணங்கினான். லூக்கா 9:23 மாதிரி அவன் பல காரியங்களை விட்டு தேவரை பின் செல்ல அவன் வெளியே வந்தான். தேவன் வித்தியாசமான வாழ்க்கைக்குள்ளாக அழைப்பதற்காக அவ்விதமாக ஒரு காரியத்தை தொடங்கினார். ஆனாலும் அதன் பிறகு சகோதரர்களே, அவர்கள் தேவனுடைய அந்த விசுவாச ஜீவித்தை விட்டு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கடுமையான வேலை சிலை போய் முடிந்தான். சம்பளத்துக்காக வேலை செய்தான். ஈசாக் அப்படி அல்ல, அவன் தேவனுடைய திட்டத்தை பிடித்துக் கொண்டான். ஒரு நேரம் பஞ்சம் வந்தது 26 அதிகாரத்தில். ஆனால் எகிப்து கூட அவன் இருந்தான். தேவன் சொல்றார், அங்கே போகாது. எகிப்து உலகத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. It's a picture of the world. உலகம் சொல்கிறது, பிசாசு சொல்கிறது உலகத்துக்குள்ளே ஓடு. தேவன் சொல்கிறார், இல்லை, இங்கே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உங்களுக்கு தெரியும், பஞ்ச காலத்திலே அவன் விதைத்தான், தேவன் 100 அறுவடையை கொடுத்தார். 100-fold. அதன் பிறகு அப்படியே வழிவிலகி போய் ஜனம் மறுபடியும் வேலையும் அதுவும் இதுமாக இருந்து, நோவாவின் காலத்திலே அந்த ஜனத்தை அழித்தார் ஆபிரகாமுக்கு முதல் ஜீவித்த நோவா. எல்லா மனிதரையும் அழித்து போட்டார். நோவாவுக்கு சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பலகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அதே வார்த்தை ஆதாமுக்கு கொடுத்த அதே வார்த்தை. Be fruitful and multiply and fill the earth. நீங்க கனி கொடுத்து பலகி பெருகி, மல்டிபிளிகேஷன், பெருக்கம் அடைந்து இந்த ஆசீர்வாதத்தை பூமியுக்கு நிரப்ப வேண்டும். அதன் பிறகு நோவாவும் அவனுடைய பிள்ளைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கைவிட்டார்கள். அப்படியே வந்து உங்களுக்கு தெரியும், தேவனுடைய ஜனம் எகிப்திலே அவர்கள் யோசேப்பின் மூலமாக அந்த சந்ததி அங்கே பெருக ஆரம்பித்தது. அங்கே அவர்கள் அடிமையாக வேலைகள் செய்தார்கள், உணவுக்காக வேலை செய்தார்கள், வீட்டு வாடகைக்காக வேலை செய்தார்கள், பிள்ளைகளுக்காக வேலை செய்தார்கள். மிகவும் கஷ்டப்பட்ட வேலை. அந்த மாதிரி ஒரு படத்தை தான் நான் அதில் போட்டிருந்தான். சரியான கஷ்டமான வேலை. அந்த வேலைக்கு போகாவிட்டால் அடிவாரு. See, God's showing us how man got bondage to heavy labor. மனிதன் எவ்விதமாக வேலைக்கு அடிமையானான் என்பதை காண்பிப்பதற்கு அங்கே எகிப்திலே அவர்கள் 400 அடிமைகளாக இருந்தார்கள். இன்றைக்கு இத்தனை குடும்பங்களிலே இந்த வேலை புருஷனை அல்லது மனைவியை அடிமையாக்கி போட்டது. இன்றைக்கு சகோதரர்களே, இந்த வேலை அவர்களை மயக்கி அடிமையாக்கி அழைக்கப்பட்டவர்களையும் அதிலே பிடிபட்டு பணத்துக்காக வேலை செய்து, உணவுக்காக வேலை செய்து, பில்ஸ் கட்டுவதற்கு வேலை செய்து, தங்களது அழைப்பையும் மறந்து உலகத்திலே ஜீவிக்கிறார்கள், வெளியூர்களிலே ஜீவிக்கிறார்கள். What are they doing daily? Earning money. பணத்துக்காக வேலை செய்வது பழை, உணவுக்காக வேலை செய்வது பழை, 100% பழை. அதனால கற்று இன்றைக்கு உனக்கு என்ன சொல்லுகிறார், கவனமாய்கள். இது மிக முக்கியமான காரியம். லூக்கா 19 உங்களுக்கு தெரியும், மனுஷகுமாரன் வரும் நாட்களிலே லோத்துவின் நாட்களைப் போலவும் நோவாவின் நாட்களைப் போலவும் இருக்கும் என்று சொன்னார். அவர்கள் என்ன நடந்தது, உண்டார்கள், குடித்தார்கள், பெண் கொடுத்தார்கள், பெண் கொண்டார், வாங்கினார்கள், விற்றார்கள். They were just involved in the worldly Babylonian lifestyle. உலகமே பிசாசுனாலே வரையப்பட்ட ஒரு வாழ்க்கை, designed by Satan. வேலையிலே மிக முக்கியமாக ஈடுபட்டு இருந்தார். ஏதோ ஒரு காரியத்திலே ஈடுபட்டு இருந்தார். அவர் அநேகமானவர்கள் பணத்தை சம்பாதிக்க தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார்கள். இன்றைக்கும் அது நடக்கிறது. அதனாலே தான் அறுவடை மிகுதி, வேலையாட்கள் சொற்பம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகம் பேர். அவன் சொன்னான், நான் ஒரு மாட்டை நான் வாங்கினேன், அதை பார்க்க போசி பிஸி. நீ சொல்லுவாய், ஐயோ எனக்கு ஆண்டவர் எனக்கு நிறைவையும் அதையும் கொடுத்தால் எனக்கு இந்த வேலையே வேண்டாம், முழு நாளாக நான் அவர் ஊழியம் செய்வேன். அவரிடத்தில் அதை சொல்லு. அவரே சொன்னார் தானே, ஆக்கள் போதாதண்டி. அப்படி அதான், அப்படி இருக்கும் நேரத்தில் உனக்கு சாப்பாடு போடுவதும் உன் பிள்ளைகளை கவனிப்பதும் மற்ற காரியங்களை கவனிப்பதும் அவருடைய வேலையாக இருக்கிறது. அது அவருடைய வேலை. பேதுருவை கூப்பிட்டால் அவனுக்கு வீட்டிலே காரியங்களை அங்கே பார்க்கறது இயேசுவனுடைய காரியம், அவருடைய பொறுப்பு. அவனுக்கு வரி கட்டுவது அதெல்லாம் அவருடைய பொறுப்பு. God will see to it. அப்படியா இருக்கும் நேரத்தில். So there is no toiling for food. கஷ்டப்படுவது. இப்ப யாத்ரா பத்தி எடுங்க தயவு செய்து. யாத்ரா 5 எவ்விதமாக பிசாசு பெரும்பாலான தேவனுடைய ஜனத்தை கட்டுக்களுக்குள்ளாய் வைத்திருக்கிறது என்பதை இதிலே நாம் அறியலாம். அதற்காகவே இந்த சம்பவங்கள் உண்மையாய் நடந்தவைகள் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. எச்சரிப்பாக உணர்வடைய. யாத்ராகமம் 5:4 எகிப்தின் ராஜா அவர்களை நோக்கி, மோசேயும் ஆரோனுமாகிய நீங்கள் ஜனங்களை தங்கள் வேலைகளை விட்டு கலைய பண்ணுகிறது என்ன? உங்கள் சுமைகளை சுமக்க போங்கள். வேலை கஷ்டமும் துக்கமும் வீட்டுக்கு வந்து களை போட வந்து ஜெபிக்க முடியாத ஒரு நிலைமையும் தேவனுடைய ஜனத்தை சொல்லுகிறேன், இது சுமைதான், இது பாரம்தான். உபவாச கூட்டத்துக்கு வர முடியாது, சர்ச்சுக்கு சரியான நேரத்துக்கு வர முடியாது. ஏன்? சரி இரவு வேலை செய்கிறாய், 12 மட்டும் அல்லது எங்கேயோ தேவனுடைய காரியங்களிலே ஈடுபட முடியாது. ஒரு ஊழிய ஒரு கூட்டத்துக்கு வர முடியாது. வேலை 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 எப்பொழுது முடிய போகிறது? உயிர் உடலை விட்டு பிரியும் பொழுதுதான். அதன் பிறகு நீ இயேசுக்கு எங்கே ஊழியம் செய்ய போகிறாய்? இயேசு என்ன சொன்ன அனுமதி கவனிப்போம். நாங்கள் ஒன்றுக்கும் தடுமாறாதே. இவர்கள் வேலைகளை விட்டு கலைய பண்ணுகிறது என்ன? வேலையை விட்டு கலைய பண்ணி தமக்கு ஊழியம் செய்யும்படிக்கு அவர்களுக்கு விடுதலை கொடுக்கவே தேவன் இறங்கினார், மோசே அங்கே அனுப்பினார். அந்த நிலையில இருந்து தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது என்பதை தேவன் அறிந்திருந்தார். அவர்கள் போய் கஷ்டத்தோடு துக்கத்தோடு போய் நாளாந்தம் வேலை செய்து களைப்போடு வந்து இருக்கிற நேரத்திலும் நினைக்கிற மனைவிமார் வந்து அவருக்கு மிகவும் களைப்போடு அந்த டீயோ எதுவோ குடிச்சு சாப்பிட்டுட்டு தூங்கி அடுத்த நாள் எழுப்பி அது போதாதுன்னு ஆளோட்டிகள் அடி. ஆளோட்டிகள் எதை கொப்பா இருக்கிறது? அசுத்தாவிகள். அது போதாதுன்னு மனைவிக்கும் புருஷனுக்கும் இடையிலே எழுப்பி விட்டுறேன். பிசாஸ், நீ என்ன எங்க போகுது காசு? சோம்பேறி, நீ ஒரு சோம்பேறி, வேலைக்கு போறதே இல்லை, லேசி மேன், குடும்பத்திலே நிம்மதி இல்லை, குடும்பத்திலே சமாதானம் இல்லை, ஜெபம் இல்லை, தேவ பயம் இல்லை, என்னத்து செய்கிறது? இந்த பில் கட்ட என்ன செய்வோம்? இந்த கார் பில் வருகிறதே அதுக்கு என்ன செய்வோம்? வீட்டுக்கு வரி என்ன செய்வோம் நாங்கள்? ஐயோ அங்கு போறது, வேலை தேடினாலும் கிடைக்கதே இல்லையே. பிரதர்ஸ், இதுதான் 99.9% நேரத்தில் வெளியூர்களின் நிலைமை. போதா குறைக்கு அவன் பேங்க் எல்லாம் முறி பேங்க்ரப்சி ஆகுது, கம்பெனிஸ் எல்லாம் பிரேக் டவுன் ஆகுது. ஏன்? இயேசு வரும் நேரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, அவர் வரும் நேரமாக இருக்கிறது. இதில் நடக்கும், பூமியை இருள் மூடும், உண்மைகள் கற்று உதிப்பார். சோ இந்த வார்த்தையை கேள். இந்த வார வருடத்திலே உனக்கு நல்ல நேரம் இருக்க வேண்டும், நல்ல சுகம் இருக்க வேண்டும், தேவனுக்கென்று ஊழியம் செய்ய, ஊழியத்துக்கு போக, ஆற்று ஆதாயம் செய்ய, ஜெபம் பண்ண, சபையாரோடு சேர்ந்து உபவாசத்தில் ஈடுபட, யூ மஸ்ட் ஹேவ் டைம். இப்பொழுது நேரம் இல்லாவிட்டால் எப்பொழுது உனக்கு நேரம் வரப்போகிறது? வராது. சோ கவனமாய்க்கள். ஐந்தாம் வசனம், பின்னும் பார்வோம், இதோ தேசத்தின் ஜனங்கள் மிகுதியா இருக்கிறார்கள், அவர்கள் சுமை சுமக்கிறதை விட்டு ஓய்ந்திருக்கும்படி செய்கிறார்கள். You are making the people rest from their labor. பிசாசு சொல்லுகிறது பார், அவர்கள் கஷ்டப்பட்டு செய்யும் வேலையை விட்டு நீங்கள் அவரை ஓய்ந்திருக்க பண்ணுகிறீர்கள். அதுதான் பிசாசுடைய வாழ்க்கை திட்டம். என்ன ஓய்ந்திருக்க விடாதே. தேவனுடைய திட்டத்தை பிடித்துக் கொண்டவன் எபிரேயர் 4 அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கிறது 10 வசனத்திலே, அவனும் தன்னுடைய அந்த கஷ்டமான வேலைகளை விட்டு தேவனுடைய அந்த ஓய்வுக்குள்ளே அவன் பிரவேசித்திருக்கிறான். பிசாசு இனி இல்லைன்னு சொல்லி கஷ்டம் எங்களை கஷ்டப்படுத்தி பிரச்சனைப்படுத்தி எங்களுடைய சரீரத்தில் பலவிதமான காரியங்களை போட்டு வேலையினாலே கழிப்படைய பண்ணினால் அவனுக்கு தெரியும், நாங்கள் சபைக்கு சரியான டைமுக்கு போக மாட்டோம், ஊழியத்தில் ஈடுபட மாட்டோம், வாசக்கூடத்தில் ஈடுபட மாட்டோம், ஆத்மாதாயத்தில் ஈடுபடும், அது மற்றாங்கள் செய்யட்டு, நாங்கள் என்ன செய்யறது, நாங்கள் கடந்துள்ளே தீர்க்க வேண்டுமே, எப்படியாவது நாங்கள் செய்யறோம். இன்னும் ஒரு வேலை பார்க்கத்தான் வருவான். உலகமே ஒரு வித்தியாசமான இதிலே போகிறது. பிள்ளைகள் விழுந்து விழுந்து படிப்பார்கள், எப்படியோ ஒரு நல்ல ஒரு வேலை எடுத்து எப்படியோ ஒரு காசு உழைக்கலாம். ஆனால் இவர்கள் நோக்கம் என்ன? எப்படியாவது நிறைய பணம் வரட்டும். பணம் தேவை, ஆனால் பணத்துக்காக வேலை செய்வது மழுப்பிழை. அப்படியானால் அந்த பணம் நமக்கு எப்படி கிடைக்கும்? அதைத்தான் நாங்கள் அறிகிறோம். That's what we are looking. நீங்கள் சுமை சுமக்கிறதை விட்டு ஓய்ந்திருக்கும்படி செய்கிறீர்கள். That is what the devil desires. See, எந்த நேரமும் பிஸியாக இருப்பது உன்னுடைய வாக்கியப்படி ஞாயிறு மட்டும்தான் வரலாம். நேற்று படிக்கையால காலையில் 6 மணிக்கு போயிடுவேன் வேலைக்கு. அதுவும் நாளாக அந்த கூலி வேலை பார்க்குறவர்கள் மிகவும் கஷ்டம், மிகவும் கஷ்டம். ஏ அதை தூக்கி இதை தூக்கி அப்படி செய்து இப்படி செய்து வீட்டை வர நேரமே களைப்பு. எப்படி பிரதர் ஜெபம் பண்ணுறது? ஒரு அரை மணித்தியாலும் ஒரு முக்கால் மணித்தியாலும் ஒரு மணித்தியாலும் ஆவியின் பாஷையிலே ஜெபம் பண்ணி குடும்பத்தோட ஜெபம் எங்கே இருக்குது? பெலன் சரீரத்திலே டயர்டு, காலையும் விளம்ப முடியாது. பார்த்தீர்களா என்ன செய்தண்டு? எல்லாம் எதற்காக? வயிறுக்காக, சாப்பாட்டுக்காக, பணத்துக்காக, உடுபுடவைக்காக, பொருட்களுக்காக. இந்த ஜீவியம் தேவன் அழைக்கவில்லை, இது அஞ்ஞானிகளின் ஜீவியம். நான் காண்பிக்க போகிறேன். இதை நீ கேட்டு சும்மா உதறி போட்டு போனால் தொடர்ந்து வருத்தத்திலே இருக்கலாம், தொடர்ந்து இந்த உலகம் ஜீவிக்கிற பிரகாரம் நீ இருக்கலாம். தேர் இஸ் நோ ப்ராப்ளம். ஆனால் இதை ஆழமாய் பார்த்து இதை 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 தியானம் பண்ணி ஆண்டவரிடத்தில் நெருங்கி கேட்டுக்கொள்கிறவர்கள் விடுதலை அடைவார்கள். நிச்சயம் இந்த வரும் நாட்களில், இந்த வருடத்துக்குள்ளே நிச்சயம் பலர் விடுதலை அடைவார்கள். இருக்கிற கடன் தொல்லைகள் எல்லாம் பறக்கும். தேவன் அவைகளை தொலைத்து கட்டிய தீர்வார். கடன் கடன் என்று அதிலேயே ஏக்கம் கொள்கிறாய். நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரே, தெரியத்தனமானது எப்படி கட்டுறதுன்னே எனக்கு தெரியலையே. இந்த கடனை ஆவியானவர் உனக்கு உதவி செய்வார். வார்த்தையை பார், வார்த்தையை கே. இது அவருடைய நேரம், இயேசு வரும் நேரம். உனக்காக இந்த வார்த்தை கொடுக்கப்படுகிறது. பிடித்துக் கொள்ள இந்த வார்த்தையை. Praise God. 9 வசனத்தை வாசிப்போம். அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிக வேலையை சுமச்சுங்கள், அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும். அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும். அந்த வார்த்தையை பார்த்தாயா? வேலையிலே அவர்கள் கஷ்டப்படட்டும். ஏன் தேவனுடைய ராஜ்யத்திலே வேலை செய்ய உனக்கு களைப்படைந்திருப்பாய். எத்தனை மணிக்கு சிலர் வந்து நீங்க வேலை முடிய? 5:30 பிரத. அதுக்கு பிறகு இது ஒரு வாஷ் எடுத்துட்டு அதுக்கு பிறகு டின்னரை சாப்பிடுவேன் இரவு. அதுக்கப்புறம் சரியான டயர்டாக இருக்கும் பிரத, நான் என்ன செய்ய? அதுக்கு பிறகு எவ்வளோ நேரம் வேதம் படிப்பீங்க? ஒரு 10 நிமிஷம் கூடினா ஒரு 15 நிமிஷம். அவன் ஜெபம் பண்ணுவீங்க? ஜெபம் அப்படி பண்ணுறதில்ல பிரத, ஒரு 5 நிமிஷம் தான். இனி சரி சரியான களைப்பாக இருக்குது. அதை பார்த்தீர்களா? அவர்கள் கஷ்டப்படட்டும். அந்த வசனத்தை பார். இதுதான் ஆதியாகமம் 3:17 துக்கத்தோட கஷ்டத்தோட வேதனையோட உன் சாப்பாட்டை நீ சாப்பிடுவாய். அவர்கள் அந்த வேலையிலே கஷ்டப்பட்டு முன்பை இருந்ததை விட கூடுதலான வேலை கொடு. சிலாக்கள் ஏதாவது ஆண்டவருக்கு செய்ய ஒப்பு கொடுக்குறாங்க கேக்குறீங்களா? உடனே வேற ஏதாவது காரியங்கள் வரும். சில சில கொடுக்க வேண்டிய பணம் அது அங்கேயா, இந்த முறை இது கட்டுறாங்க தெரியுமா ஸ்கூலில், இந்த முறை பிள்ளைகளுக்கு இது கட்டட்டாம், இது அனுப்பட்டாம், அப்படி இருந்தால் அது வேறையாக, அப்போ எங்கே போகிறது? அப்போ கொஞ்சம் இனி ஒரு பின்னேரங்களில் ஒரு மணத்தியாலம், ஒரு 2 மணத்தியாலம் வேற ஏதாவது வேலை செய்து அதை கட்டுவோம். இந்த வாழ்க்கைக்கு தேவன் அழைக்கவில்லை. அவர்கள் கஷ்டப்படட்டும். சாத்தான் சொல்கிறான் அவர்கள் கஷ்டப்படட்டும். அது பார்த்தாயா? வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதிருங்கள். நீ சர்ச்சுக்கு வர உன்னை நிப்பாட்டுறது, நீ அங்கே இங்கே ஓடி திரிய பண்றது எதுக்கு தெரியுமா? பிசாசு சொல்லுது தேவனுடைய வார்த்தை என்னண்டு? வீண் வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை மோசையின் மூலமாக கூறப்பட்ட தேவனுடைய வார்த்தையை பிசாசு பார்வன் மூலமாக என்ன சொல்கிறது? Why they listen to idle words? Why are they listening to these words? என்ன செய்யணும்? கூட வேலை கொடுக்க வேணும். பதினெட்டாம் வசனம், போய் வேலை செய்யுங்கள். போய் நீங்கள் சோம்பலா இருக்கிறீர்கள். இங்க சோம்பலா இருந்தது அவன் நாளாந்தம் வேலை செய்துட்டே இருக்கிறான். அதனாலேதான் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று கேட்கிறீர்கள். போய் வேலை செய்யுங்கள், கூடிய வேலை கொடுங்கள். ஆள் ஓட்டிகள் அடித்தார்கள். ஏன் இவைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? The whole world rolled into a different lifestyle, a Babylonian lifestyle of working for money. பணத்துக்காக வேலை செய்கிற ஒரு வாழ்க்கை போக்கிலே ஜனங்கள் புகுத்தப்பட்டார்கள். ஆதாமுக்கு பிறகு வந்த சந்ததி. ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசம் வைத்து அவருக்குள்ளாய் வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நுழைந்தவர்கள் இப்படிப்பட்டதான ஜீவியத்தை ஜீவிக்க தேவன் அழைக்கவில்லை. மத்தேயு 6:31 ஆகையால் என்னத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம். சொல்லுங்க, எண்ணத்தை சாப்பிடுவோம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம். கவனமாய் கேளுங்க, இன்று கவலைப்பட வேண்டாம். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள், உலகத்தார், தேவனை அறியாதவர்கள், கிறிஸ்துவை அறியாதவர்கள், உடன்படிக்கை இல்லாதவர்கள். ஏதோ ஒரு காரியத்தை தெய்வம் என்று வணங்குகிறவர்கள், மதத்தை வழிபடுகிறவர்கள், அஞ்ஞானிகள் என்றார் அவர்கள் தான், தி ஜென்டைல்ஸ். இவைகள் எல்லாவற்றையும், உடுப்பு, பணம், உணவு, எதை குடிக்கலாம், என்னத்தை உடுத்தலாம், இவர்கள் தான் கவலை நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்படியானால் அவர் என்ன சொல்கிறார்? ஐ வில் கிவ் தட் டு யூ, நான் உங்களுக்கு அதை கொடுப்பேன். நீ அதற்காக வேலைக்கு போகாத, நீ அதற்காக கஷ்டப்படாத, நீ அதற்காக இன்னொரு கோர்ஸ் எடுக்காத, இன்னொரு டியூஷனுக்கு போகாத, படி. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் முன்னாலே இருக்கட்டும். கடவுளாக்காதே. படிப்பு கடவுள் அல்ல. I got to say this. அதுவும் பிசாசு பார்த்து பார்த்து ஞாயிறு காலையில் தான் வைப்பான் அதை இதை. அப்போ போவாங்க இவங்க என்ன செய்யறது தான் வேணும். வேற மதத்தில் இருக்கிறவர்களுக்கு வச்சு பாருங்க, அவன் சொல்லுவான் நத்திங் டுவிங், நாங்கள் வரமாட்டோம். இது ஆண்டவர் அரிஞ்சனத்தை பாருங்க, எத்தனை மணிக்கு ஞாயிறு 9:30 நான் போத்தான் வேணும். ஒருவன் கேள்வி கேட்பான் இல்லை. இங்கே ஆண்டவர் வார்த்தையை பேசுகிறார். எல்லாம் எதற்கு? பைசா அல்லது வேற ஏதோ, இது வேற ஒன்றுமே இல்லை. நன்றாக சிந்தித்து பார். பணத்துக்கு பின்னாலே ஓடுது சனம். ஆனால் இயேசு சொல்ல, இவைகள் எல்லாமே அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், நாடி தேடுகிறார்கள். அவர்கள் தேவனை ஒன்று ஒரு ஆள் தெரியாமலே தேடுவது எதற்காக? இந்த பொருட்களுக்காக. நீங்கள் அப்படி இருக்க வேண்டாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுதே சொல்ல அப்பொழுதே அவைகள் யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதை நம்புறது இல்லையா? இதை நம்புவதில்லையா? இயேசுவின் வார்த்தைகளை நம்ப மாட்டாயா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் விரும்புகிற வாழ்க்கையையும் நீ தேடுவாயானால் இவைகள் யாவும் உனக்கு கூட்டப்படும். They shall be added. அதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. கூட கொடுக்கப்படும் என்றால் இவைகள் கூட்டி கொடுக்கப்படும். I will put plus, plus food, plus clothing, plus money, plus, 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 plus. அதுதான் இயேசு சொல்கிறார். முதலில் put the priority number one, God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்தை முதலிடம் கொடு, வீட்டிலே முதலிடம் கொடு, பிள்ளைகளுக்கு அதை கற்றுக்கொடு. நாங்க வந்து இங்க படிப்பிக்கிறது அல்ல, teach them. அதுதான் முக்கியம். நல்ல சப்பாத்தும் நல்ல சட்டையும் பிள்ளைக்கு கிறிஸ்துமஸுக்கோ நியூ இயருக்கோ தேவையாக இருந்தாலும் அதை விட முக்கியம் தேவனுக்கு பயப்படும் பயம் அந்த பிள்ளைக்கு. எது முதல்ல முக்கியம் என்று ஜனத்துக்கு தெரியாது, தெரியாது. சாப்பாடு முக்கியமா? உடல் முக்கியமா? அவனுடைய ஆடை முக்கியமா? உடம்புல சரியான சூம் இல்லாமல் என்ன ஆடை? Put the first things first. That's what I said. Put the main thing as the main thing. Don't just concentrate on just a sending. So, 6:24 எடுப்போம். இரண்டு எஜமான்களுக்கு நீங்கள் ஊழியம் வேலை செய்ய முடியாது. வேலை செய்வது கஷ்டம் என்று சொல்லவில்லை, இரண்டு எஜமான்களுக்கு வேலை செய்ய முடியாது. எழுதிவாய் இருதயத்திலே. இரண்டு எஜமான்கள் யார் என்று சொல்லுகிறார்? இதோ, ஒருவனை பகைச்சு மற்றவனை நேசிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் நீங்கள் வேலை செய்ய உங்களால் கூடாது. இதை விட வேற ஏதாவது தெளிவா சொல்லலாமா பிரதர்? யூ கேனாட் ஒர்க் ஃபார் காட் அண்ட் ஃபார் மணி. நீ பணத்துக்காக எழும்பி வேலைக்கு போறது, அது பிறகு தேவனுக்கு நான் ஊழியம் செய்ய போறன்றது முடியாத காரியம். பணத்துக்காக நீ வேலைக்கு போக முடியாது. அப்ப என்னதுக்கு பிரதர் போறது வேலைக்கு பின்ன சொல்லவா? நீ தேவன் அழைத்த வாழ்க்கையின் திட்டத்துக்குள்ளாக நீ நுழைந்து கொள்வதற்காக. ஆதாம் வழிவிலைக்கு போன அந்த வாழ்க்கையை பிடித்துக் கொள்வதற்காக தேவன் நியமித்த நீ போவது வேலைக்கு கொடுப்பதற்காக. யூ டோன்ட் வொர்க் ஃபார் லிவிங், யூ வொர்க் ஃபார் கிவிங். Did you get that? You don't work for a living. நீ ஜீவிப்பதற்காக நீ வேலைக்கு போறதல்ல, நீ கொடுப்பதற்காகவே நீ வேலைக்கு போகிறாய். நீ கொடுப்பதற்காக, ஏய், அங்கேதான் ரகசியம் இருக்கிறது. நீ கொடுப்பதை தேவன் பெருக பண்ண போகிறார். அது பெருக்கமடைய போகிறது. அப்பொழுது உனக்கு மாதம் முடிய அல்லது கிழமை முடிய அல்லது நாள் முடிய வரும் சம்பளத்தை விட அது மேலதிகமாக இருக்கும். அது தேவனாலே, அவருடைய வல்லமையினாலே பெருக்கமடைந்த ஒரு ஆசீர்வாதம், மல்டிப்ளிகேஷன். இன்றைக்கு உனக்கு இந்த வெளிச்சம் கிடைக்குமா? உலகம் சம்பளத்திலே வேலை செய்கிறது. சம்பளம், பழத்தை விழுங்குகிறார்கள் விதையோடு சேர்ந்து. ஒவ்வொரு பழத்துக்குள்ளேயும் விதை இருக்கிறது. தேவன் அதை ஆதிகாகமம் முதலாம் அதிகாரம் 11வது வசனத்திலே போட்டிருக்கிறார். அவருடைய அற்புதம், அவருடைய வல்லமை. எந்த ஒரு தேசமும் ஒரு விதையை செய்ய முடியாது. சந்திரனுக்கு மனிதனை அனுப்பின அமெரிக்காவும் ஒரு தக்காளி விதையை செய்ய முடியாது, ஒரு அவரை விதையை செய்ய முடியாது. செய்தாலும் அதை நாட்டினால் ஒன்றும் நடக்காது. நீ கண் புழுங்க புழுங்க பார்த்து கொண்டிருக்கலாம், ஒன்றும் நடக்காது. ஏன்? தேவனுடைய விதையிலே தேவனுடைய வல்லமை அங்கே இருக்கிறது. அது அந்த மரத்தை கொண்டு வரப்போகிறது. மரத்தை மட்டுமல்ல, அதிலே அநேக கனிகளை கொண்டு வரப்போகிறது. கனிகள் மட்டுமல்ல, அந்த கனிகளுக்குள்ளாய் விதைகளை கொண்டு வரப்போகிறது. அது அப்படியே பெருக்கமடைய ஆரம்பிக்கிறது. This is the lifestyle God's telling us. இதைத்தான் தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார். ஆரம்பத்திலே, ஆதி ஆரம்பத்திலே, பாவத்துக்கு முதலில் அதைத்தான். அது முதலாவதாகவே அந்த நிலம் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது. தண்ணீர் அந்தந்த இடத்துக்கு போனதுக்கு பிறகு நிலமானது சகல பூண்டுகளையும் சகல மரங்களையும், அது அது தன் ஜாதியின்படி தன்னுடைய கனியை கொடுக்கும் மரங்களையும் அது விதையை கொடுக்கும் மரங்களும் உண்டாவதாக கொண்டு வரட்டும் என்று சொன்னதும் நிலமானது அதை கொண்டு வந்தது. Every tree was created at the beginning. ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு பூண்டும் சிருஷ்டிக்கப்பட்டது நிலமானது கொண்டு வர கடவுள் என்று தேவன் சொன்னார். அப்படியே அது நடந்தது. அதன் பிறகு பெருக்கம் அடைந்தது. எப்படி உலகெங்கும் அந்த மரங்கள் பெருகியது? விதையின் மூலமாக. சகோதரனிக்கள், இந்த கடன் தொல்லையும் இந்த கஷ்டமான வேலையிலையும் இருந்து விடுதலை அடைவதற்கு தேவன் வைத்த வாழ்க்கை இதுதான். இனி வேலைக்கு போவதே விதை பெற்றுக்கொள்வதற்காக, விதைப்பதற்கு விதைகளை பெற்றுக்கொள்வதற்காக, அவ்வளவே தான். கஷ்டப்பட்டு கொடுக்காதே ஆண்டவருக்கு. எபேசியர் 4:28, திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி. குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி. மிகவும் முட்டுப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு அல்லது யாருக்கோ உதவி செய்யும்படிக்கு, உனக்கு பணம் இருக்கும்படிக்கு, உனக்கு விதைகள் இருக்கும்படிக்கு நீ வேலைக்கு போக வேண்டும் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. பார்த்தீர்களா? தன் கைகளினால் நலமான வேலை செய்து, தன் கைகளினால் நலமான வேலை. அது என்ன பிரதர் நலமான வேலை? கடை போட்டி என்றால் சிகரெட் விற்காத, சாராயம் விற்காத. நீ குடிக்காமல் இருக்கிறாய், மற்றவனுக்கு ஏன் கொடுக்கிறாய்? நீ செய்யாதது நீ மற்றவர்கள் செய்யும்படிக்கு செய்கிறாய். எதற்காக சொல்லுவா நீ செய்கிறாய்? பைசா, எல்லாமே பணம். அவன் ஒருவன் சொன்னான், பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும், பிணம் என்றால் சபம். பிள்ளைகளுக்கு சொல்லுவான், பணத்தை காட்டினா செத்த சவமும் இருக்கா? பிரகலாம். சிலருக்கு உண்மையிலேயே கேள்விப்பட்டிருக்கிறேன், வயது போய் சாகிற நேரத்தில் அவர்களுடைய பெட்டியிலே கொஞ்சம் பணம் வைத்திருப்பார்கள், அந்த உயிர் போகதே இல்லையா அதை விட்டு? அது இருக்குதா? இருக்குதா அந்த மனுஷி காக்குது. ஆனா இருக்குது, பிடியதில்லை விட்டு, அவ்வளவு பிடிபுறவன். அதுதான் ஆண்டவர் சொன்னார், நீ தேவனுக்கும் பண உலக பொருள் என்றால் அதுதான். வேற உலக பொருள் என்னட்டு வாங்க போறாய்? பண்ணாடி கொடுத்தா வாங்குற வாங்குற
இல்லை, பணத்தை தான் கொடுக்கணும் இல்லையா? பணத்துக்கு நீ வேலை செய்ய முடியாது, யூ கேனாட். அப்படியானால் நான் இப்ப வேலைக்கு போற நேரம் என்ன செய்ய பிரதர்? விதை எடுக்க போறேன் என்பதை அறிந்து கொள், விதைகளை பெற்றுக்கொள்ள போறா என்பதை அறிந்து கொள். சக்தியான இன்றைக்கு நல்ல அமைதியாக இருக்கிறது, மௌன மௌன விரதம் மாதிரி இருக்கிறது. மற்றவர்களுக்கு கொடுக்க வேலைக்கு போவதா? ஆமா. அங்கேதான் இருக்கிறது உன்னுடைய வெற்றி, அங்கேதான் உன்னுடைய கடனுக்கு முறிவு முட்டையும் அந்த அந்த இடத்துல இருக்கிறது. நீ அதை விதைக்கும் பொழுதே இயேசு சொன்னார் யோவான் 6:27,
அழிந்து போகிற போஜனத்துக்காக சாப்பாட்டுக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற சாப்பாட்டுக்காக வேலையை நடப்பியுங்கள், அது மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்திரை போட்டிருக்கிறார். அழிஞ்சு போகாத உணவு தேவனுடைய வார்த்தை. தேவையானது ஒன்றை இயேசு சொன்னார், மரியாள் அவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மார்த்தாள் பற்பல பற்பல பற்பல, அவங்களுக்கு நிம்மதி இல்லை. சரியான வேலை கிடைக்கப்படுது, பிள்ளைகள் ஒன்றுமே செய்யாது, நான் தான் படுக்கையும் விரிக்க வேணும், பாய சுத்த வேணும், பாய சுத்துறதுக்கு உனக்கு பிள்ளைக்கு நீ பழ காட்டில் பாயால ஒன்று போடு, பிள்ளை சகாது, சுருட்டி போட்டு போடு. எல்லாத்துக்கும் அம்மா தான் வேண்டு. அழிந்து போகிற உணவுக்காக வேலை செய்யாதே, இது என்னுடைய வார்த்தை, அது தேவனுடைய வார்த்தை. ஸோ இந்த நாளிலே இருந்து தேவன் எங்களை ஒரு வித்தியாசமான இடத்துக்கு கொண்டு போறார். இடது பக்கம் கையவை இங்கே அளவு இப்படி 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 தலைக்கு மேலால. தேவன் இந்த வரும் நாட்களிலே வரும் நாட்களிலே மறுபக்கமாய் கொண்டு போகிறார். திருப்பு God wants you to be blessed beyond measure. தேவனா மட்டும் நீ நிறைந்திருக்கவே தேவன் விரும்புகிறார். நீ ஆசீர்வாதமாக இருக்க அந்த உடன்படிக்கையை நான் நிறைவேற்றுவேன். ஸோ உலக வாழ்க்கையை விட்டு வெளியாலே வருவோம். தேவன் எங்களுக்கு கொடுத்த வெளிச்சத்தின்படி வேலைக்கு போ, விதையை கொண்டு வர்றதுக்கு. விதை எதற்கு? விதைக்க, விழுங்க அல்ல. விதைக்கும் விதையை விழுங்காதே, மற்றதை மீதியாயிருக்கிறதை சாப்பிடு. இதுதான் ரகசியம். We'll have to see so many things. இதனை இன்னும் ஆழமான காரியங்களை பார்ப்போம். Praise the Lord. That's it.